தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலிப்புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரை தொகுப்பை வாசிப்பவர் முனைவர் ச. மதிப்பிரியா. கட்டுரை தொகுப்பின் பெயர் வீரர் உலகம். கட்டுரை ஆசிரியர் திரு கி. வா. ஜெகநாதன். பதிப்பித்த ஆண்டு 1966. கட்டுரை எண் 6. போரிடை பல நிகழ்ச்சிகள். அதிகமான் நெடுமான் அஞ்சி என்பவன் பழங்காலத்தில் இருந்த பெருவள்ளல். சிறந்த வள்ளல்கள் 7 பேரை தனியே எடுத்து செல்வது ஒரு வழக்கம். அந்த 7 பேர்களில் ஒருவன் அதியமான். கொடையில் சிறந்த அவன் வீரத்திலும் சிறந்திருந்தான். அவனுக்கும் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறைக்கும் போர் மூண்டது. அதிகமான் பலமான கோட்டைக்குள்ளே இருந்து போர் செய்தான். இறுதியில் அதிலிருந்து வெளிவந்து போரிடும்படி ஆயிற்று. அந்த போரில் அதிகமான் உயிர் இழந்தான். போர் மிகவும் கடுமையாக நடைபெற்றது. அந்த போர் சம்பந்தமாக ஒரு தனி காவியமே தமிழில் உண்டாயிற்று. பல புலவர்கள் பாடிய பாடல்கள் அமைந்த அந்த காவியத்துக்கு தகடூர் யாத்திரை என்று பெயர் இப்போது. தருமபுரி மாவட்டத்தின் தருமபுரி என்று வழங்கும் இடமே தகடூர். அதற்கு அருகில் இன்றும் அதிகமான் கோட்டை என்ற இடம் இருக்கிறது. தகடூரை நோக்கி சேரமான் படையெடுத்து சென்று வென்றதை சொல்வதாகலின் அந்த காவியத்துக்கு தகடூர் யாத்திரை என்று பெயர் உண்டாயிற்று. நூல் முழுவதும் இப்போது கிடைக்கவில்லை. சில பாடல்கள் மட்டும் கிடைக்கின்றன. அதிகமான் இறந்துவிட்ட பொழுது புலவர்கள் மிக வருந்தினார்கள். அவனால் பல பொருட்களை பெற்றவர்கள் அவர்கள். அவர்கள் இறங்கி பாடிய பாடல்கள் பல. அதிகமானிடம் பலகாலம் உயிரோடு இருக்கும்படி செய்யும் நெல்லிக்கனியை பெற்ற ஔவையார் பாடிய பாடல் அவருடைய உள்ளத்தின் துயரத்தை நன்றாக எடுத்து காட்டுகிறது. பாணர், புலவர், கூத்தர் முதலிய பலருடைய உணர்ச்சியையும் ஒருங்கே புலப்படுத்தும் வண்ணம் அப்பாடல் அமைந்திருக்கிறது. மேற்கோள் துவக்கம். எந்த உணவு கிடைத்தாலும் முதலில் பிறருக்கு கொடுத்துவிட்டு எஞ்சியிருந்தால் அவன் உண்ணுவான். சிறிதளவு மதுவை அவன் பெற்றாலும் எங்களுக்கு ஈந்து விடுவானே. மிகுதியாக பெரிய அளவில் அதனை பெற்றால் நாங்கள் முதலில் உண்டு உவகை மிகுதியினால் நாங்கள் பாட எஞ்சியதைத்தான் உண்ணுவானே. இப்போது அந்த காட்சியை காண முடியாமல் போயிற்று. மேற்கோள் முடிவு. மேற்கோள் துவக்கம். சிறியகள் பெரினே எமக்கு ஈயும் மண்ணே, பெரியகள் பெரினே எம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே. மேற்கோள் முடிவு. சிறு விருந்தானாலும் பலருக்கு இலை போட்டு உண்ணச் செய்வான். பெரு விருந்தானாலும் சொல்லவே வேண்டாம், அப்போதும் பலரை உண்டிப்பான். மேற்கோள் துவக்கம். சிறு சோற்றானும் நனிப்பல கலத்தன் மண்ணே, பெருஞ்சோற்றானும் நனிப்பல கலத்தன் மண்ணே. மேற்கோள் முடிவு. எங்கெங்கே நல்ல நல்ல உணவு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் எமக்கு தந்து எம்மை நிறுத்துவான். எலும்பும் ஊனுணவும் கிடைக்கும் இடங்களை எமக்கு கொடுப்பான். அம்பும் வேலும் நுழையும் போர்க்களத்தில் தான் முன்பே போய் நின்று தன் வீரத்தை காட்டுவான். ஊனுக்கும் உண்டும் எங்களுக்கு ஏற்றவற்றை தந்து படைக்கு உண்டும் பெரு வீரன் அவன். மேற்கோள் துவக்கம். என்பொடு தடிபடு வழியெல்லாம் எமக்கு ஈயும் மண்ணே, அம்பொடு வேல் நுழை வழியெல்லாம் தான் நிற்கும் மண்ணே. மேற்கோள் முடிவு. மேற்கோள் துவக்கம். நரந்தம் பூமாலையை தொட்டதனால் அந்த மலரின் மனம் வீசும் அவன் கரங்கள் எங்கள் தலை ஒரே நாற்றம் அடிக்கும். ஆனாலும் என்னிடம் உள்ள ஆதரவால் தன் மனமுடைய கையால் என் நாற்றமுடைய தலையை தடவி அன்பு பாராட்டுவான். மேற்கோள் முடிவு. மேற்கோள் துவக்கம். நரந்தம் நாரும் தன் கையால் புலவு நாரும் என் தன் கை வரும் மண்ணே. மேற்கோள் முடிவு. இவ்வாறு புலவர்களுக்கு அன்பையும் உணவையும் பொருளையும் பொழிந்த அதிகமான் இறந்து பட்டான். அவன் மேல் வேலை ஏறி பகைவர் அவனை கொன்றனர். அந்த வேல் அவன் மார்பில் மட்டுமா இயங்கியது? அது எத்தனையோ பொருட்களை துளைத்து விட்டது. இதை மேலே சொல்கிறார் ஔவையார். மேற்கோள் துவக்கம். சிறந்த இசைக்கலையில் தலைவர்களாகிய பாணர்கள் தம் கையில் வைத்திருக்கும் பிச்சை பாத்திரமாகிய மண்டையை அவன் மார்பில் துளை செய்த வேல் துளைத்தது. அது மட்டுமா,
அதிகமானிடம் சென்று இறந்த இரவலர்களின் கைகளை துளைத்து விட்டது. அவர்கள் இனி கை நீட்ட இடமில்லை. சுற்றத்தார்கள் கண்கள் ஒளி மழுங்கி நிற்கும்படியாக அழகிய சொல்லையும் நுட்பமாகிய ஆராய்ச்சியையும் உடைய புலவர்கள் நாவிலே போய் அந்த வேல் விழுந்தது. இனி அந்த புலவர்கள் எப்படி பாடுவார்கள்? மேற்கோள் முடிவு. மேற்கோள் துவக்கம். அருந்திலை இரும்பானர் அகல் மண்டை துளையுறி இறப்போர் கையிலும் போவி புறப்போர் புங்கன் பாவை சோர அஞ்சல் நுண் தேர்ச்சி புலவர் நாவில் சென்று விழுந்தென்று அவன் அருநிறத்து இயங்கிய வேலை. மேற்கோள் முடிவு. எங்களுக்கு எப்போதும் ஆதாரமாக இருந்த என் அப்பன் இப்போது எங்கே இருக்கிறானோ? இனிமேல் வள்ளல் என்று சொல்லி வாயார பாடும் புலவரும் இல்லை. அப்படி யாராவது பாடினாலும் அவருக்கு ஒரு பொருளை வழங்குபவரும் இல்லை. மேற்கோள் துவக்கம். ஆசாகு எந்த யாண்டுலன் கொல்லோ இனி பாடுனரும் இல்லை, பாடுனருக்கு ஒன்று ஈகுனரும் இல்லை. மேற்கோள் முடிவு. உலகத்தில் பணம் படைத்தவர்களுக்கு பஞ்சமில்லை. ஆனால் எல்லோரும் தம்மிடம் உள்ளதை கொடுக்கிறார்களா? அதுதான் இல்லை. குளிர்ந்த நீர்த்துறையிலே பகன்றை என்ற கொடியில் நிறைய பூ இருக்கும். அதில் தேன் கூட இருக்கும். ஆனால் அந்த பூவை யாரும் அணிந்து கொள்வதில்லை. அது தன் பாட்டுக்கு பூக்கும், பிறகு வாடி சருகாகிவிடும். அதுபோல பணத்தை வைத்துக் கொண்டிருக்கும் பிறருக்கு கொடுக்காமல் வீணாக மாய்கின்ற உயிர்கள் மிக பல. எல்லோரும் அதிகமான் ஆகிவிட முடியுமா? மேற்கோள் துவக்கம். பணித்துறை பகன்றை நரைக்கொள் மாமலர் சூடாது வைகியாங்கு பிறருக்கு ஒன்று ஈயாதுவியும் உயர்த்தவ பலவே. மேற்கோள் முடிவு. இவ்வாறு சொல்லி முடிக்கிறார் ஔவையார். பாட்டில் மண்ணே என்ற சொல் அடுத்தடுத்து வருகிறது. அது கழிவிறக்கத்தை சுட்டி நிற்பது, அதாவது இப்போது இல்லாமற் போயிற்றே என்ற வருத்தத்தை உள்ளடக்கியது. இந்த பாட்டை மண்ணை காந்திக்கு உதாரணமாக நச்சினார்க்கினியர் தொல்காப்பிய உரையில் காட்டியிருக்கிறார். பாட்டு முழுவதையும் தொடர்ச்சியாக பார்த்தால் இந்த கழிவிறக்கம் நன்றாக தெரிய வரும். மேற்கோள் துவக்கம். சிறியகன் பெரினே எமக்கு ஈயும் மண்ணே, பெரியகள் பெரினே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே, சிறு சோற்றானும் நனிபல கலத்தன் மண்ணே, பெருஞ்சோற்றானும் நனிபல கலத்தன் மண்ணே, என்பொடு தடிபடு வழியெல்லாம் எமக்கு ஈயும் மண்ணே, அம்பொடு வேல் நுழை வழியெல்லாம் தான் நிற்கும் மண்ணே, நரந்தம் நாரும் தன் கையால் புலவு நாரும் என் தலை தைவரும் மண்ணே, அருந்தலை இரும்பானர் அகல் மண்டை துளையுறி இறப்போர் கையிலும் போகி புறப்போர் புன்கண் பாவை சோர அஞ்சல் துன் தேர்ச்சி புலவர் நாவில் சென்று விழுந்தன்று அவன் அருநிறத்து இயங்கிய வேலே. ஆசா கெண்டை யாண்டுலன் கொல்லோ இனி பாடுனரும் இல்ல, பாடுனருக்கு ஒன்று ஈகுனரும் இல்லை. பணித்துறை பகன்றை நரைக்குள் மாமலர் சூடாது வைகியாங்கு பிறருக்கு ஒன்று ஈயாது வீயும் உயிர்த்தவ பலவே. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். கலத்தன் கலத்தை வைப்பவன், தடி தசை, நரந்தம் நரந்தம் பூ, புலவு புலால் நாற்றம், தைவரும் தடவுவான், இரும்பான கருகிரம் பெற்ற பாணர், மண்டை வாயகன்ற பாத்திரம், உரிய உருவி, புன்கண் ஒளியிழந்த கண், தேர்ச்சி ஆராய்ச்சி, வீழ்ந்தன்று வீழ்ந்தது, நிறம் மார்பு, ஆசு பற்றுக்கோடு, பனித்துறை குளிர்ச்சியை உடைய நீர்த்துறை, பகன்றை நீர்த்துறையில் வளரும் ஒரு கொடி, நரை தேன், வைகியாங்கு வீணே இருந்தாற்போல, தவப்பல மிக பல. அடைப்புக்குறி முடிவு. இவ்வாறு பலரும் வருந்த பகையரசர் மால அமர் பொருது வென்ற வீரர்கள் குடித்து மகிழும்படி அரசன் மதுவை வழங்கச் செய்கிறான். அதை சொல்வது கட்காஞ்சி. போரில் இறந்துவிட்ட வீரர்களின் மனைவிமார் தாமும் அவர்களுடன் உயிர்விட துணிகின்றனர். வீரர்களின் உடலை எரிக்கும் எரியிலே தாமும் விழுந்து தம் கற்பின் திறத்தை உலகம் போற்ற செய்கின்றனர். அவர்களுடைய துணிவை கண்டு உலகம் அஞ்சுகிறது. சில சமயங்களில் வீரனுடைய மார்பை துளைத்து அவனை வீழ்த்திய வேலையே எடுத்து அவனை தன் மார்பில் பாய்ச்சிக் கொண்டு அவன் மனைவி இறந்து வருவதும் உண்டு. உலகத்தில் கற்பு என்பது நாம் கண்டு அஞ்சும் கடுமையை உடையது. பகைவர் ஒற்றிய வேலை தன் மார்பில் ஏற்று போர்க்களத்தில் விழுந்தான் வீரன். அது பாராட்டுதற்குரியது. ஆனால் அந்த வேலை அவனுடைய மனைவிக்கும் கூற்றாகிவிட்டது. என்ன கடுமையான செயல் இது என்று ஒரு பாடல் சொல்கிறது. மேற்கோள் துவக்கம். கவ்வை நீர் வேலி கடிதே கான் கற்புடைமை வெவ்வேள்வாய் வீழ்ந்தான் விரல் வெய்யோன். அவ்வேளே அம்பிர் பிறழும் தடங்கண் அவன் காத கொம்புக்கும் ஆயிற்றே கூற்று. மேற்கோள் முடிவு. வீரர்கள் போர்க்களத்தில் அஞ்சாது பொருது தம் மார்பில் படைகளை ஏற்று உயிர் விடுவது பெருவீரம். அந்த வீரத்தினால் மற்றவர்களுக்கு உண்டாகும் வியப்பை சிறிதாக்கி விடுகிறது இத்தகைய மகளிரின் துணிவான செயல். ஆடவர்கள் ஒரு வகையில் வீரத்தை காட்டுகிறார்கள் என்பது உண்மை. ஆனால் இந்த மங்கையரோ அதனினும் பெரிய வீரத்தை காட்டி உயிரை விட சிறிதும் அஞ்சாமல் கற்பை நிலைநிறுத்துகிறார்கள். காஞ்சி திணையில் பெண்களின் சம்பந்தமான பல துறைகள் உண்டு. அவற்றில் ஒன்று மகட்பார் காஞ்சி. பழைய காலத்தில் மன்னர் குலத்தில் பிறந்தவர்களும் குறுநில மன்னர்களாகிய வேளிர் குலத்தில் பிறந்தவர்களும் தமக்கு ஏற்ற குலத்திலே பெண் கொண்டு மணப்பது வழக்கம். ஒரு மன்னனுடைய மகளை வேறு ஒரு மன்னன் தனக்கோ தன் மகனுக்கோ மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் போது மகளை பெற்றவன் அந்த சம்பந்தத்தை விரும்பாமல் இருப்பதும் உண்டு. ஆகவே அவன் மகளை மனம் செய்து கொடுக்க விருப்பம் இல்லை என்று மறுத்து சொல்லி அனுப்பிவிடுவான். அந்த மறுப்பை கேட்டு பெண் கொள்ள விரும்பும் மன்னன் கோபம் கொண்டு போருக்கு எழுவதும் உண்டு. அப்போது மகளை பெற்றவனுக்கும் அவனுக்கும் போர் நிகழும். அந்த போரை சொல்வதே மகட்பார் காஞ்சி என்னும் துறையாகும். பாரி என்னும் பெருவள்ளலுக்கு இரண்டு பெண்கள் இருந்தார்கள். உருவாலும் திருவாலும் கல்வியாலும் பண்டினாலும் சிறந்தவர்கள் அவர்கள். முடையுடை மன்னர்களாகிய சேர சோழ பாண்டியர்கள் தனித்தனியே தமக்கு அந்த பெண்களை மனம் புரிக்க வேண்டும் என்று கூறி ஆள் அனுப்பினர். பாரி அதற்கு இசையவில்லை. மந்தை மந்தையாக பல மனைவிமார்களை அந்த புறத்தில் வைத்துக் கொண்டிருக்கும் அவர்களின் மனத்தால் தன் பெண்களின் வாழ்வு ஒரு வகை அடிமை வாழ்வாக முடியும் என்று பாரி எண்ணினான். ஆகவே அவன் தன் பெண்களை அவர்களுக்கு மனம் செய்து கொடுக்க இசையவில்லை. அவன் மறுத்துவிட்டதை உணர்ந்த முடிமன்னர் மூவரும் கோபம் கொண்டனர். பாரி ஏழு வள்ளல்களில் ஒருவன். அவன் புகழ் தமிழ்நாடு எங்கனும் பரவியிருந்தது. புலமையில் சிறந்த பெருமகனாகிய கபிலர் அவனுடைய ஆறுயிர் நண்பராகவும் அவைக்கள புலவராகவும் விளங்கினார். இவற்றையெல்லாம் கண்ட முடியுடைய மன்னர்களுக்கு முன்பே பொறாமை இருந்து வந்தது. இப்போது பாரி தன் பெண்களை மனம் செய்து தர மறுக்கவே இதுவே காரணமாக கொண்டு அவனோடு போரிட்டு அவனை அழித்து விடலாம் என்று எண்ணினார்கள். அவர்கள் தம்முள் கலந்து யோசித்து போரிடுவதென்று உறுதி செய்து கொண்டார்கள். பரம்பு என்னும் மலையின் மேல் கோட்டையை அமைத்துக் கொண்டு வாழ்ந்தான் பாரி. அவனுடைய காட்டுக்கும் பரம்பு என்றே பெயர். 300 ஊர்களை உடையது அது. பாரி நாளடைவில் தன்பால் வந்து பாடும் புலவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒவ்வொரு ஊராக வழங்கி கொண்டு வந்தான். அதனால் அவனுடைய புகழ் எங்கும் பரவியது. மூவேந்தரும் பரம்பு மலையை முற்றுகையிட்டார்கள். அவர்களால் பரம்பின் மேல் ஏற முடியவில்லை. கீழிருந்தபடியே அம்பை எய்தார்கள். அத்தகைய அம்பால் மேலே இருப்பவர்களுக்கு எந்த தீங்கும் உண்டாகவில்லை. அவர்கள் விட்ட அம்புகளை கீழே இருந்த படைகளின் மீது பட்டு துன்பத்தை உண்டாக்கின. மேலே இருப்பவர்களுக்கு மலையில் விளைந்த உணவு பண்டங்களே போதுமானவையாக இருந்தன. போர் நெடுநாள் நீடித்தது. கடைசியில் மூவேந்தரும் சோர்ந்து போய் தன் படைகளுடன் மீண்டனர். கடைசியில் மஞ்சகத்தால் பாரியை கொன்றனர். தன் பெண்களை அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்ற உறுதியை கடைபிடித்தான் பாரி. அதை காரணமாக வைத்து மூவேந்தரும் போர் செய்தார்கள். மகளின் பொருட்டு போர் நிகழ்வதுண்டு என்பதற்கு இந்த நிகழ்ச்சி சிறந்த சான்றாகும். இப்படி பலவாறாக போர் நிகழும் போது படையெடுத்து வந்த அரசனுடைய போர் படைகளை எல்லாம் தோல்வியுறச் செய்கிறான் நாட்டை ஆளும் அரசன். அவன்தான் காஞ்சி மாலை அணிந்து போர் செய்கிறவன். களையை முற்றும் களைத்து எறிவது போல பகைப்படைகளில் ஒரு சிறு பகுதி கூட எஞ்சாமல் அடியோடு அழித்து போர்க்களத்தை முன் இருந்தது போல ஆக்கிவிடுகிறான். பகை மன்னர் தமக்கு துணையாக வேறு பலரையும் சேர்த்து கொண்டு வந்து போர் செய்கிறார்கள். அப்படி துணை பெற்றும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. யாவரும் தோல்வியுறுகிறார்கள். மேற்கோள் துவக்கம். மன்னர் யாரையும் மரம் காற்றி முன்னிருந்த முன் கடிந்தன்று. மேற்கோள் முடிவு என்று இந்த செயலை சிறப்பிக்கிறது புறப்பொருள் வெண்பா மாலை. வேந்தர் எல்லோரையும் சினம் பொங்கி கக்கச் செய்து அவரை முன்பு இருந்த போர்க்களத்தில் இன்றும் அடித்து ஓட்டியது என்பது இதன் பொருள். இந்த துறைக்கு முனைகடி முன் இருப்பு என்று பெயர். இவ்வாறு நடைபெறும் போரின் இடையே வேறு சில நிகழ்ச்சிகளும் நிகழ்வதுண்டு. அவற்றை தொல்காப்பியத்தின் உரைக்காரர் குறித்திருக்கிறார். கடிமரம் கடிதல் என்பது அவற்றில் ஒன்று. பழங்காலத்தில் ஒவ்வொரு மன்னர் குலத்திற்கும் ஒவ்வொரு காவல் மரம் உண்டு. இப்போது இறைவன் எழுந்தருளியுள்ள தலங்களில் சிறப்பாக ஒரு மரத்தை போற்றி வழிபடுகிறார்கள். அதை தல விருட்சம் என்பார்கள். அதுபோல வழிவழி வந்த மன்னர்கள் பாதுகாத்து வரும் குல விருட்சத்தையே காவல் மரம் என்றும் கடிமரம் என்றும் சொல்வார்கள். தக்க வீரர்களை வைத்து அந்த மரத்தை காத்து வருவது மன்னர் கடமைகளில் ஒன்று. காவல் மரத்துக்கு ஏதேனும் தீங்கு வந்த மன்னர் குலத்துக்கே தீங்கு வரும் என்ற எண்ணம் இருந்து வந்தது. பகை அரசர்கள் அந்த காவல் மரத்தை வெட்டி விடுவார்கள். வெட்டிய மரத்திலிருந்து முரசு செய்து தம் வெற்றிக்குறியாக வைத்து முழங்குவார்கள். சேர நாட்டுக்கு மேற்கே மேல் கடலில் சில தீவுகளில் கடம்பர் என்ற அரசர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய காவல் மரம் கடம்பு. சேரர் அவர்களை நின்றனர். கடம்பரின் காவல் மரத்தை வெட்டி அதை கொண்டு முரசு செய்து அடித்தனர். இதை பதிற்று பத்து என்ற சங்க நூல் கூறுகிறது. மேற்கோள் துவக்கம். பலர் மொசிந்து ஓம்பிய திரள் பூங்கடம்பின் கடியுடை முழு முதல் துணிய ஏஐ வென்று எறி முழங்கு பனை செய்த வெல்போர். மேற்கோள் முடிவு. அடைப்பு குறி தொடக்கம். பலர் சூழ்ந்து பாதுகாத்த திரண்ட பூங்கொத்துகளையுடைய கடம்ப மரத்தின் காவலையுடைய திரண்ட அடிமரத்தை வெட்டும்படி வீரர்களை ஏவி அந்த அடிமரத்தினால் பகைவரை வெற்றி கொண்டு அடித்து முழக்கும் முரசை செய்த வெல்லும் போர். அடைப்புக்குறி முடிவு. இப்படியே பழையன் என்பவனை வென்று அவனுடைய காவல் மரமாகிய வேந்தை வெட்டினான் ஒரு சேரன். நன்னன் என்னும் மன்னனுடைய காவல் மரம் மா, அதன் காயை ஓர் பெண் பிறர் அறியாமல் பெற்று தின்றாள் என்பதற்காக அந்த பெண்ணை கொல்லும்படி செய்தான் அரசன். இதிலிருந்து காவல் மரத்தை அரசர்கள் எவ்வாறு காப்பாற்றினார்கள் என்பதை உய்த்து உணர்ந்து கொள்ளலாம். காவல் மரத்தை தடிவது ஒரு வீர நிகழ்ச்சி. படையைச் சேர்ந்த யானையும் குதிரையும் நீர்த்துறைக்கு வந்து படியும் போது அவற்றை சிலர் கொன்று விடுவார்கள். ஊருக்கு புறம்பே உள்ள வீதிகளை சுட்டு விடுவார்கள். இவை போன்ற பல செயல்களை இலக்கணத்தில் பெயர் சொல்லி குறித்த துறைகளுக்கு அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று உரைக்காரர் கூறுவார். மேற்கோள் துவக்கம். கடிமரம் தடிதலும் களிரும் மாவும் துறைப்படிவனவற்றை கோரலும் புறஞ்சேரியை சுடுதலும் முதலியனவும் அடுத்தூர்ந்தத்த கொற்றத்தின் பார்ப்படும். மேற்கோள் முடிவு என்று நச்சினார்க்கினியர் எழுதுகிறார். கட்டுரை முடிவுற்றது.